அறம் தன்னை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 11.
இறைவன் இறங்க தொடங்குகிறான். இப்ப இறைவன் இறங்க தொடங்குகிற அந்த நிலை இருக்கிறதே, இதுக்கு பிறகுதான் நமக்கு கடவுள். இந்த மாயைக்குள்ளே இறைவன் இறங்குகிறானே, இதுக்குள்ளேதான் நாங்கவை சொல்லுகிற கடவுள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ யார் இறங்கினது? இந்த தத்துவங்களை கடந்த ஒரு கடவுள் இருந்தார் அல்லவா, அவர் இறங்கினார் அல்லவா, அவர் தான் உண்மை கடவுள். அதுதான் முதற் கடவுள் அது உண்மை கூறினார் என்று எழுதினாரே பரிமளகர். அவர் 36 தத்துவத்தையும் கடந்த ஒருத்தர். இறைவனுக்கும் அவஸ்தை உண்டு. அவஸ்தையை தமிழில் அவத்தை என்பார்கள். இறைவனுக்கும் அவத்தை உண்டு. என்ன என்றால், சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு அவத்தை கடவுளுக்கு உண்டு. சொரூபம் என்றால் என்ன என்று கேட்டால், நாங்கள் சொரூபம் என்றால் வடிவம் என்று ஒரு அர்த்தம் வைத்தோம், அதுவல்ல. சொரூபம் என்றால் கடவுள் நம் புத்திக்கு அகப்படாத ஒரு இடத்துல இருப்பான். இந்த 36 தத்துவமும் கடந்து இருக்குது பாருங்க, அங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், அங்கே இருந்தபடி தானே அவர் இறங்கினவர். 36 தத்துவத்துக்குள்ளே உள்ளது தான் நமக்கு புரியுமே தவிர அதுக்கு அப்பால இருக்கிறது நமக்கு புரியாது. அவர் தான் ஒரிஜினல் கடவுள். அப்போ கடவுள்லேயே ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு, அது புரிஞ்சு கொள்ள வேணாம். அதுதான் ஒரிஜினல் கடவுள். 36 தத்துவத்துக்கு அப்பால இருக்கிறவர். அதான் அருணகிரிநாதர் சொன்னார், ஆறாரையும் நீத்து அதன் மேன்நிலையை பேரா அடியேன் பெருமார் உள்ளதோ. 6 6 36 இதை கடந்து நான் எப்பொழுது உன்னை காண்பது என்று அவர் கேட்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த இது தோற்ற முறை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ கீழே வந்து கீழே இருந்து இதெல்லாம் கடந்து 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 இந்த 36 எப்போ ஒருவன் கடக்கிறானோ அன்றைக்கு தான் அவன் உண்மை நிலை அடைவான். அப்போ இப்போ கடவுள் என்ன செய்கிறார்? இரக்கம் கொண்டுட்டார், இறங்க வேணும் என்றார். சக்தி தான் அந்த இரக்கத்தை கொள்வாளாம். அதுதான் அது நல்ல பொருத்தமாக ஆண் பெண் என்று சொன்னார். எப்பவும் பெண்ணுக்குத்தானே இரக்கம் வரும், பொதுவாக பெண்ணுக்கு தான் இரக்கம் வரும், வராமல் இருந்தால் பெண் இல்லை என்று அர்த்தம். அப்போ சக்தி என்ன செய்வாள்? இறைவனை பராண்டுவாள். ஏ கொஞ்சம் இறங்கு, அதெல்லாம் துன்பப்படுது இல்லை, அதற்காக நாம் கொஞ்சம் கீழே போவோம் என்பாள். எந்த உயிர் பொருளுக்கும், நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன் என்று நினைக்கிறேன், உயிர் பொருளுக்கான லட்சணம் என்ன என்று கேட்பீர்களானால் அதற்கு 3 விதமான இயக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது உயிர் பொருள். எந்த உயிர் பொருளும் அது என்ன என்று கேட்டால், 1 விருப்பம், அடுத்தது செயல், மற்றது அறிவு. அதுக்கு தான் இச்சை கிரியை ஞானம் என்று பெயர். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்கிறோமே. உயிர் பொருளுக்கு என்ன என்றால், முதல் ஒரு விருப்பம் இருக்கும், விருப்பம் நோக்கின செயல் இருக்கும், அதற்கிடையிலே அது அந்த விருப்பம் இருப்பதற்கு அறிவிருந்தால்தான் விருப்பம் இருக்கும், அறிவிருந்தால்தான் விருப்பம். இங்கே பாருங்கள், இந்த சுவரில் ஆலம் வித மரம் முளைச்சிருக்கும், அது அப்படியே நீண்டு கொண்டு போய் வெயில் பிடிக்கிற இடத்துக்கு இப்படி நிமிருது, அதுக்கே அறிவு இருக்கு சார், அதுக்கே அறிவு இருக்குது. வெறும் ஆழ விதை இப்படி இந்தளவு இந்த ஒரு ஊசி நுனி அளவு அது இங்கே முளைச்சு மெல்ல மெல்ல பேசாமல் இருக்கும், இதை பார்த்துட்டா பிடுங்கிடுவானேன்னு அதுக்கு தெரியும். அதுக்காக கொஞ்ச நாளைக்கு கப்புன்னு இருந்துட்டு இவன் காணாத நேரத்தில் கடகடகடன்ட்டு வளர்ந்து சூரிய வெளிச்சம் பிடிச்சி சுவருக்குள்ளே போய் சுவரை படிக்க பண்ணி போடும். எப்படி இதுக்கு அறிவு இருக்கிறது என்றால், அதற்கு விருப்பம் இருந்தது, அந்த விருப்பத்தை அதனுடைய அறிவு கொடுத்தது, சந்தர்ப்பம் பார்த்து செயல் வைத்து அதை உண்டாக்கிட்டுது. தாவரங்கள் எல்லாவற்றுக்கும் அறிவுண்டு, செயலுண்டு, விருப்புண்டு. அதனால தான் அதை உயிர் பொருள் என்கிறோம். உயிர் என்று உலகத்திலே எந்த பொருள் இருந்தாலும் இச்சை கிரியை ஞானம் என்ற 3 சக்திகளும் அதற்கு இருக்கும். அதைத்தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொன்னோம். அன்றைக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். முருகனுக்கு 3 சக்திகள், இச்சை சக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி. இச்சை சக்தி தான் வள்ளி, கிரியாசக்தி தான் தெய்வானை, ஞானாசக்தி தான் வேல். இதை வச்சுட்டு சில பேர் 3 முருகனுக்கு 3 2 இருக்குது, நமக்கு இருக்கப்படாதான்றான். ஏற்கனவே உனக்கு இருக்குது, அதுக்கு மேலே ஏன் தேர்ற? இந்த 3 சக்திகளும் சிவனை அந்த மேலே இருக்கிற பரம்பொருளை பிடித்து கீழே கொண்டு வரும். அது ஒரு ஒழுங்கு சொல்லி இருக்கிறார்கள், நான் அந்த ஒழுங்கு இப்போ சொல்ல இல்லை. இது நிறுத்தணுமா, கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்கணுமா? ஆ சரி சரி சரி. அப்போ இப்போ மேலே இருக்கிற, அதாவது 36 தத்துவமும் கடந்து நம் அறிவுக்கு புலப்படாமல், என்ன வடிவு என்று தெரியாமல், என்ன பெயர் என்று தெரியாமல் ஒரு கடவுள் இருக்கிறார். முட்டாள்தனமாக இயேசுதான் கடவுள், சைவன் சிவெருமான் தான் கடவுள், அல்லாதான் கடவுள் என்று நாம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். நீ எந்த பெயரால் கூப்பிட்டாலும் அவன் அந்த பெயரால் வருவான், அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், அது ரொம்ப ரசித்து நான் கேட்குறது உண்டு. பெயர் இருக்கு மட்டும்தான் பெயர், பெயர் இல்லாதவனுக்கு எல்லாமே பெயர். இப்போ பாருங்கள், ஜெயராஜன் கூப்பிட்டால் மட்டும்தான் நான் திரும்பி பார்ப்பேன், ஏண்டா எனக்கு ஜெயராஜன்ற ஒரு பெயர் இருக்கிறது. எனக்கு ஜெயராஜன்ற ஒரு பெயர் மட்டும் இல்லாவிட்டால் எந்த பெயர் இருந்தாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டி வரும். கடவுளுக்கு ஒரு பெயர் இல்லை, அதனால் நீ எந்த பெயரால் கூப்பிட்டாலும் அவன் திரும்பி பார்ப்பான். அது புரிந்து கொள்ளுங்கள். இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. அப்போது கடவுள் அந்த பெயர் குறி குணம் உன்னுடைய அறிவுக்கே அப்பாற்பட்டிருக்கிற கடவுளை சக்தி என்ன செய்யும், இறங்க பண்ணும், மாயைக்குள்ளே இறங்க பண்ணும். அப்படி இறங்க பண்ணுகிற முதல் நிலைதான் முதல் தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லப்படும். இது கடவுள் தன்னை முதல் தயார்படுத்தி கொள்கிறார், அவர் இறங்கி வர்றதுக்கு ரெடி பண்ணுகிறார். இந்த சிவ தத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நாதன் தான் தத்துவங்களினுடைய முதல் தத்துவம், சவுண்ட் தான் பாருங்க முதல் இயக்கம், உலகத்தினுடைய இயக்கம். இறைவனுடைய ஞானாசக்தி இறைவனை கீழே இறக்குவாள். அப்போ இறக்கின உடனே முதல் தத்துவம் தோன்றும், நாத தத்துவம் என்ற அந்த தத்துவத்துக்கு பெயர், அல்லது சிவ தத்துவம் என்று பெயர். அதுக்கு என்ன குறியீடு என்றால் ஒரு கோடு, ஒரு கோடு. பிறகு அந்த தத்துவத்திலே அது தத்துவங்கள் பிறக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நான் அப்படி சொல்லாமல் விளக்கத்துக்காக சொல்கிறேன். அதிலிருந்து அடுத்த தத்துவம் பிறக்கும், சக்தி தத்துவம் பிறக்கும், அல்லது அதுக்கு பிந்து தத்துவம் என்று பெயர், ரெண்டாவது தத்துவம். கவனித்துக் கொள்ளுங்கள், சுத்தமாயிக்கு அப்பாலே இருக்கிற இறைவன் சக்தி கலப்பினாலே இறங்குகிறான். முதல் நாத தத்துவம், அது முதல் தத்துவம். இரண்டாவது பிந்து தத்துவம், அது ரெண்டாவது தத்துவம். அது ரெண்டுக்கும் நாதம் பிந்து என்று பெயரும் உண்டு, சிவம் சக்தி என்று பெயரும் உண்டு, தத்துவமாக பெயருண்டு. அந்த நாத தத்துவத்துக்கு குறியீடு கீறு, இந்த கோடு போடுறோமே அதுதான் குறியீடு கீறு. பிந்து தத்துவத்திற்கு குறியீடு வட்டம். அதனால்தான் பிள்ளையார் சுழி என்று நாங்கள் ஒன்றை போடுவோமே, போடுற பொழுது சிவம் அந்த வட்டத்தையும் போட்டு கோட்டையும் போட்டால் நாதம் பிந்து ரெண்டும் சேர்ந்து சிவ சக்தி இணைப்பு உருவாகி விட்டது என்பதற்கு குறியீடு தான் பிள்ளையார் சுழி. இப்போவும் அதுதான், ஒரு உயிர் பிறக்கிற பொழுது என்ன சொல்கிறோம், தாயினுடைய கருவுக்கு முட்டை, அப்படித்தானே விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள், ஒரு முட்டை போட்டு காட்டுறார்கள், ஆணுடைய விந்துக்கு ஒரு கோடு, இந்த கோடும் இந்த முட்டையும் சேர்ந்தோடனே பிறவி தொடங்குகிறது, இதுதான் தத்துவம் தொடங்குகிறது. இவ்வளவு தான் இன்றைக்கும் அதுதான், அன்றைக்கும் அதுதான். உலக தோற்றம் இது என்றேன். இப்போ இன்றைக்கு விஞ்ஞானத்திலே ஒரு உயிர் தோற்றம் தானே உலக தோற்றம். உயிர் தோற்றத்திலே முட்டை கரு முட்டையும் இந்த விந்தும் சேருகிற பொழுது ஒரு கோடும் முட்டையும் சேருகிறது, சேர்ந்த உடனே ஒரு பிரபஞ்சம் உருவாகிறது அல்லவா, அதைத்தான் அன்றைக்கும் சொன்னார்கள். நாத தத்துவம் பிந்து தத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து விட்டது. வே இறைவன் இறங்கிட்டான், முதல் சிவ தத்துவமாக இறங்கினான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு கீழே இறங்கினான், நாத தத்துவத்துக்கு இறங்கி பிந்து தத்துவத்துக்கு இறங்கினான். போதவில்லை, இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய அவர் இன்னும் இறங்க வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணினார், அடுத்த தத்துவம் சதாசிவம் என்று ஒரு தத்துவம். அந்த தத்துவம் என்னவென்றால் இது ரெண்டும் கலந்து, ரெண்டு சக்தி கலந்து தோன்றும். அப்போ முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், அடுத்தது சதாசிவம். சதாசிவ தத்துவம் என்னவென்று கேட்டால் அதுக்கு வடிவம் சொல்கிறார்கள், லிங்க வடிவம் தான் சதாசிவ தத்துவம். ரெண்டும் சேர்ந்தது, சிவம் தத்துவம் தனித்தனி தத்துவங்களாக இருக்கும், சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் லிங்கம். நீங்கள் இந்த லிங்கத்தை பாருங்கள், லிங்கத்திலேயே அந்த ரூபம் உண்டு. வெள்ளக்காரன் அதை படிச்சுட்டு அது செக்ஸ் ரூபம் என்றான், அவனுக்கு அவ்வளோதான் புரியும். இந்த பிந்து நாதம் ரெண்டும் சேர்ந்து வட்டமும் கோடும் சேர்ந்தால் தோன்றுகிறது அல்லவா, அதுதான் சதாசிவம். ஆவுடையார் என்பது வட்டம், லிங்கம் என்பது கோடு, இந்த வட்டத்தையும் கோட்டையும் சேர்த்தால் லிங்கம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த சதாசிவ மூர்த்தம் என்று அதற்கு பெயர். மூன்றாவது வடிவம் இறங்குவான். அப்போ நாதம் விந்து சதாசிவம் இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டியிருக்கும், அதுக்கு ஈஸ்வரம் என்று பெயர், ஈஸ்வர தத்துவம் என்று பெயர். நாலாவது போதவில்லை, இன்னும் இறங்க வேண்டும். அடுத்ததாக சுத்த வித்தை என்று ஒரு தத்துவமாக இறைவன் இறங்குவான். திரும்ப சொல்லுகிறேன், நாதம் விந்து அல்லது சிவம் சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை தத்துவத்திலே தான் நாங்கள் சொல்வதாகிய பிரம்மா சிவன் விஷ்ணு என்கின்ற மூவரும் வடிவம் கொள்கின்றனர். அவைகளுக்கு மேலே நாலு தத்துவம் இருக்குது. இதில் சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு அவனவன் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். இது நாலும் தோன்றும், இந்த மூன்றும் தோன்றுவது இந்த அஞ்சாவது தத்துவத்திலே. நான் சொல்லுகிற அஞ்சாவது தத்துவம் இருக்குதுல்லவா, சுத்த வித்தையிலே தான் பிரம்மன் சிவன் விஷ்ணு மூன்று பேரும் தோன்றுகிறார்கள். இப்போ அஞ்சு படி இறங்கி வந்துட்டார். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த சுத்த வித்தையிலே தான் கடவுள் அப்படி படிப்படியாக இறங்குகிறார் என்று சொன்னேன் அல்லவா. இறங்குகிற பொழுது சுத்த வித்தையே இந்த தத்துவம் தவிர ரெண்டு தோன்றும். அதுக்கு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று பெயர். இதெல்லாம் அங்கே தோன்றுகிற விஷயங்கள். சொற்பிரபஞ்சம் என்பது தான் நம்முடைய அறிவுக்கு காரணமாக நம்முடைய உடம்பிலே வந்து சேரும். அதெல்லாம் பெரிய விஷயம், நான் அதை இப்போ சொல்ல இல்லை, அது எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இறைவன் அஞ்சு தத்துவமாக இறங்கிவிட்டான். இந்த அஞ்சு தத்துவத்துக்கும் சிவதத்துவம் என்று பெயர். இறைவன் இறங்கி வந்து உயிரலை தயார்படுத்த அவர் இறங்கி வருகிற காரணத்தினாலே இந்த அஞ்சு தத்துவங்களுக்கும் 36 தத்துவத்திலே அஞ்சு தத்துவங்கள் சிவதத்துவங்கள். இப்போ அதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப பெயர் சொல்லுகிறேன். நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை, அல்லது சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை. அஞ்சு தத்துவம் இறைவன் இறங்கிட்டார். அப்போ இன்னொரு படி இறங்கி வந்தால் நல்லா இருக்குமே என்றால், இறங்குறதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆசிரியர் மாணவனுக்கு கிட்ட போய் உனக்கு பாடம் சொல்லித்தர்றேன் கண்ணா பாடம் சொல்லுன்னு சொல்லலாம். எனக்கு அது போதும், அது காலை கொஞ்சம் பிடிச்சி விடு, நான் அதுக்கப்புறம் தான் படிப்பேன்னு சொன்னால் அவனை இறங்க முடியுமா? இறங்க முடியுமா? இறங்குறதுக்கு ஒரு லெவல் வரையும் இறங்கலாம். இறைவனும் பார்த்தார் இந்த உயிருக்காக அஞ்சு படி இறங்கிட்டார். இந்த அஞ்சு படியும் எங்கே எதில் இறங்கினார்? சுத்த மாயையிலே இறங்கினார். அதுக்கு மேலே அவரால் இறங்க முடியாது. நிறுத்திவிட்டு உயிரை கொண்டு வர்றார் அசுத்திர மாயைக்குள்ளே. உயிர் இப்போ எப்படி கிடக்குது? கல்லு போல கிடக்குது. ஆணவ வயப்பட்டு கல்லு போல கிடக்கு. அதுக்கு ஒரு இயக்கமும் கிடையாது. உங்கள் ஊரில் அந்த வழக்கம் இருக்கோ தெரியா? எங்கள் ஊரில் அந்த வழக்கம் இருக்கிறது. யாராவது இறந்தா ஒரு கல்லை வச்சு பூசை பண்ணி அந்த கல்லை கொண்டு போய் கடைசியிலே அந்த 30 நாள் கழியிற பொழுது கடலுக்குள்ளே போடுவார்கள். கல் பூசை என்ற ஒரு முறை எங்கள் ஊரில் இருக்குது. அது அந்த பாடான நிலையை குறிப்பதற்காக வைக்கிற நிலை. ஆன்மா இந்த உடம்பிலே இருந்து கலந்தால் அந்த கல்லில் போய் நிற்கும். அதற்கு பிறகு கல்லோடு கொண்டு போய் அதை கடலில் சேர்ப்பது. அந்த முறை இருக்கிறது. அதுதான் அந்த முறை. இப்போ கல் போல கிடக்குது ஆன்மா. இறைவன் இயங்குவதற்கு தயாராக அஞ்சு படி இறங்கிவிட்டான். இனி ஆன்மாவை இயங்குவதற்கு தயார்படுத்த வேண்டும். இப்போ அஞ்சு தத்துவம் சொல்லிவிட்டேன், சிவதத்துவம். இப்போ ஆன்மாவை இவர் என்ன பண்ண வேணும் என்றால், அது ஒரு அழகான வேலை செய்வார் இறைவன். அது கல் போல கிடக்கிறதல்லவா, அதுக்கு உயிர் உண்டு. ஆன்மா கல் போல கிடந்தாலும் உயிர் உண்டு. சில பேர் தூக்கத்தில் கிடப்பார்கள், கல் போல தான் கிடப்பார்கள். பாடான நிலை என்று அதுக்கு பெயர். என்னத்தை பிறட்டி போட்டாலும் அப்படி கல் பிறல்ற மாதிரி பிறழுவான். ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வர ஆரம்பிச்சிடும். வருமா இல்லையா? சில பேர் தூக்குற பொழுது முடிஞ்சுதான் இருக்கிறானான்னு டவுட் வந்துடும். அப்படி தூங்குவான், தட்டி எழுப்பினாலும் எழும்ப மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு மெல்ல அசைவு வரும். அதுபோல இப்போ பாடான நிலையில் இருக்கிற ஆன்மாவை இறைவன் பிடிச்சு பிறட்டுவான். பிறற்றத்துக்கு முதல் இது எழும்பினா அதுக்கு வேலை கொடுக்க வேணுமே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? வேலை கொடுக்க வேணும். இவன் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நியமிப்பான். ரொம்ப கவனமாக கேளுங்க, இது முதல் படிதான். இதில் இன்னும் 150 படி இருக்குது. முதல் படிதான் சொல்கிறேன். என்ன செய்வான் என்றால், ஒரு ஆளை கூப்பிட்றதா இருந்தால் அவரை இயங்க பண்ண கூப்பிட்றதுன்னா முதல்ல என்ன செய்ய வேணும்? அவருக்கான வேலை தீர்மானிக்க வேண்டும். அப்போது என்ன செய்வான்? இதனுடைய கண்ம வினைகள் இருக்கிறதல்லவா, ஒரு ஆன்மாவினுடைய கண்ம வினைகள். நான் முதல் நிலையிலே இருந்தாலும் அதற்கு கண்ம வினைகள் இருக்கிறதல்லவா. இதற்கு அனுபவத்துக்கு வரக்கூடிய கண்மங்களை எல்லாம் ஆண்டவன் பொறுக்குவான். அது இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பிறவியிலே வச்சு நினைங்களே, ஆதி நிலைக்கு போறீ. இப்போ உங்களுக்கு இந்த பிறவி வந்ததல்லவா, இறைவன் உங்களுக்கு கண்மத்தை கூட்ட வேணும் என்று செய்வான். உங்கள் கண்ம லிஸ்ட்டை பார்ப்பான். பக்குவப்பட்ட ஆன்மா லிஸ்ட்டு அவனுக்கு தெரியும். இன்னென்ன கண்மங்கள் இவனுக்கு பக்குவப்பட்டு போய் கிடக்குது. அப்போ இந்த புறவியில் இதெல்லாம் இவருக்கு எடுத்து கொடுப்பான். பக்குவப்பட்ட கண்மங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து இவருக்கு இதுதான் சிலபஸ். இது இவருக்கு இந்த புறவியில் இதுதான் சிலபஸ். அப்படி கொஞ்சம் அந்த பக்குவப்பட்ட கண்மத்தை இதுக்கு இந்த புறவிக்கு இதுதான் என்று நியமிக்கிற பொழுது அந்த தத்துவத்துக்கு நியதி தத்துவம் என்று பெயர். அதைத்தான் நாங்கள் பிராப்தம் என்றும் விதி என்றும் சொல்லுகிறோம், ஊழ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. பல புறவிகளில் செய்த வினைகள் எல்லாம் தேங்கி கிடக்கிற பொழுது அதிலே தகுதி பெற்ற வினைகளை இறைவன் கூட்டி இந்த புறவிக்கு உனக்கு இதாண்டா வேலை என்று அதை நியமிப்பான். வேலைக்காரனை கூப்பிடுறதுக்கு முதல் வேலை நியமிக்க வேணும். சில பேர் வேலைக்காரனை கூப்பிட்டு வச்சுட்டு தான் வேலை இதடுவார்கள், அவன் அந்த மட்டும் ஓய்வெடுத்துருவான், அப்படி இருக்கக்கூடாது. வேலையை நியமிச்சுட்டு தான் வேலைக்காரனை கூப்பிடணும். ஆகவே இவனுக்கு இவ்வளவு வேலை இந்த புறவியிலே, அதை இதில் இருந்து எடுக்கிறது இவன் செய்த வினைகள்லேயே பக்குவப்பட்ட வினைகளை அப்படி பொறுக்கி எடுப்பான் கடவுள். எடுத்து இந்த புறவிக்கு இவ்வளவு தான் வேலை, நீ கூடவும் செய்ய முடியாது குறையும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் செய்யவன். வரையக்க அழுதழுது வருவான், வரையக்க சந்தோஷமாக வருவான், போயக்க அழுதழுது போகிறான். ஏன்னா இங்கே மாயை மயக்கிடும். பிறவி முடிகிற பொழுது என்ன தெரியுமா, வந்த வேலை முடிஞ்சது சந்தோஷமாக போ. எவனாவது சந்தோஷமாக போகிறானா, கவலைப்பட்டு ஒன்று தான் போகிறான். மரணம் பற்றிய அச்சம் எங்களை விட்டு நீங்குவதில்லை. திருவள்ளுவர் தான் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு என்றார். அது பிறகு சொல்கிறேன். அப்போது இப்போ வேலை நியமித்தாச்சு, இவ்வளவு தான் உனக்கு வேலை. வேலை நியமித்தா போதுமா? பாருங்கள், இந்த நிர்வாகம் என்பதே கடவுள்கிட்ட இருந்து தான் நாங்கள் படித்து கொண்டோம். பாருங்கள், பல பேருக்கு இது தெரிய இல்லை. நிர்வாகம் நிர்வாகம் இப்போ எல்லாம் பாடம், இதெல்லாம் கடவுளுடைய நிர்வாக கட்டமைப்புகள். என்ன செய்தார்? இந்த இன்ன வேலைகள், பக்குவப்பட்ட வேலைகள், இவர் செய்யக்கூடிய வேலைகள் அவளத்தையும் பொறுக்கி எடுப்பார். எடுத்து இந்தா உனக்கு இதுதான் வேலை நியதி. வேலையை நியமித்தா போதாது, அதுக்கான காலத்தை நியமிக்க வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இவ்வளவு வேலையையும் இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் நீ செய்தாக வேண்டும். அது ரொம்ப முக்கியமா இல்லையா? அப்போ இவ்வளவு காலத்துக்குள்ளே இந்த முதல் வேலை நியமிச்சாச்சு, இந்த வேலையை இவ்வளவு காலத்துக்குள்ளே செய் என்று காலம் நியமிப்பார். கால தத்துவம் பிறக்கும். முதலிலே நியதி, அடுத்தது காலம். இப்போ இன்ன வேலை செய்ய வேணும் என்று நியமிச்சாச்சு, செய்கிற காலம் நியமிச்சாச்சு. அது எப்படி நியமிப்பார்ன்றா, அது பெருங்கருணையாளன். அந்த காலத்தை அவன் எப்படி நியமிப்பான் என்றால், அப்போ நாம் நினைப்போம், கண்மம் எவ்வளவு கண்மம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புறவியில் தந்து துளைக்க வேண்டியது தானே. ஒரு புறவியில் தான் எல்லாம் துளைச்சிட்டு ஒரே தான் போக வேண்டியதான். கடவுள் கருணையுள்ளவன். பாவம், ஒரு வேலைக்காரனை வச்சு கணக்க வேலை செய்விக்கப்படாது. நீங்கள் சும்மா இப்போ ஒரு இப்போ வேலை வேலைக்குண்டு போனால் ஒரே தான் எல்லா வேலையும் செய்து முடிக்க முடியுங்களா? அப்பப்போ ஓய்வெடுத்து தான். இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், என்ன செய்வார்கள் என்றால் ஒரு சிலபஸ் நியமிச்சிருவார்கள், அதுதான் நியதி. இந்த சிலபஸை எப்படி பாடம் சொல்லி கொடுக்க வேணும் என்றால் காலம் நியமிக்க வேணும். இந்த டேர்மில் இவ்வளவு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும், அப்படித்தான் நியமிக்கிறார்கள். எல்லாம் அங்கிருந்து படித்தது. இவ்வளவு சிலபஸ், இந்த சிலபஸ் படிக்க வேணும், சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த சிலபஸை இந்தளவு காலத்துக்குள்ளே, இந்த டேர்முக்குள்ளே படிப்பிக்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறது? காலம் 6 மணிக்கு வந்திருந்து ஒரு 15 நாளைக்கு இடைவெளி இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரே தான் சிலபஸை படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் மிச்ச நாள் சும்மா இரு, அப்படி படிக்க முடியுங்களா? இடையிடையோ ஓய்வு கொடுக்க வேண்டும். இறைவனும் அப்படி கொடுக்குறான். எப்படி ஓய்வு கொடுக்குறோம்? ஒரு நாள் அரை நாள் படித்த உடனே சரி இன்றைக்கு அரை நாளோட ஓய்வு, இது இடையிடையே கொடுக்குற ஓய்வு. பிறகு என்ன செய்கிறோம்? ஒரு வாரம் முடிஞ்சோடனே சனி ஞாயிறு 2 நாளும் வீட்டில் இரு, கொஞ்சம் நல்லா ஓய்வெடு, இது 2வது கொஞ்சம் பெரிய ஓய்வு. இதுக்கு பிறகு ஒரு டேர்ம் முடிஞ்சுதா, 1 மாதம் லீவு சார், போய் நீ ஓய்வாக இருந்துட்டு வா. இப்படி தான் ஒரு வேலையை செய்விக்கிற முறை. கொஞ்சம் லீவு, அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய லீவு. இறைவன் அதே மாதிரி வச்சுருக்கிறான். சி, அதே மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்குறோம். என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அன்றாடம் தூங்குகிறோம் இருக்கிறல்லவா, தூங்க பண்ணியிருக்கிறான் இல்லவா, அது அன்றன்று கொடுக்குற ஓய்வு. இல்லாட்டி வேலை செய்த ஆன்மா களைச்சி போமே, அதுக்கு கருணையாக இருக்குது. மொத்த வேலையும் செய்தால் இவன் களைச்சி போவானே, வந்து படுறா கொஞ்ச நேரம் படு, பாடம் படி என்று சொல்கிற அம்மாவே பிறகு படுன்னு வாழ். என்ன, பிள்ளையின் மேலே கொண்ட கருணையினாலே இனி போதுன்றா சார், வந்து படு. அது மாதிரி ஆண்டவன் ஒரு ஓய்வு கொடுக்குறான், அதுதான் நித்திரை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்? ஒரு வாரம் முடிஞ்சால் கொஞ்சம் பெரிய லீவாக கொடுப்போம்ட்டு மரணம், அதுக்கும் ஓய்வு தான். தெரிந்து கொள்ளுங்கள், மரணம் ஓய்வு என்று தெரிந்தால் மரணம் பற்றிய அச்சம் போய்விடும். இது புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட நித்திரை கொண்டு எழும்புறது உனக்கு சுகமாக இருக்கா இல்லையா? அந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மச்சான் பிரச்சனை, 1000 பிரச்சனை, தூங்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறதல்லவா, நிம்மதியாக இருக்கிறதல்லவா? சாதாரண தூக்கமே உனக்கு இந்த நிம்மதி என்றால் கொஞ்சம் நீண்ட தூக்கத்தை கடவுள் தருகிறான். உனக்கு நல்ல ஓய்வு கிடைக்க போகிறதுன்ற அர்த்தம். ஒரு அச்சமும் வேண்டாம். அதுதான் திருவள்ளுவர் தூங்குவது போலும் சாக்காடு என்றார். ரெண்டாவது பெரிய லீவு. அப்போ மூன்றாவது லீவு கடவுள் தருவதை இல்லை என்றால் அதுவும் தருகிறான், ஊழிக்காலத்தே அந்த ஓய்வை தருகிறான் என்கிறார்கள். ஊழிக்காலம் என்றால் என்ன தெரியுமா, கடவுள் எல்லாத்தையும் அழிச்சிருவான், பிரம்மா விஷ்ணு உட்பட சகல பேரையும் அழிச்சுட்டு அவரும் பேசாமல் இருப்பாராம், அவருக்கும் ஒரு ஓய்வாமது. அந்த நேரத்தில் அதான் திருவாசகத்தினுடைய பெருமை சொல்ல தலைப்பட்ட நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஊழிக்காலத்திலே தனித்திருக்கிறபடியால் போர் அடிக்குமே என்று சிவபெருமான் திருவாசகத்தை கையில் வச்சு கொள்ளுவாராம். இதெல்லாம் உண்மையா சார், அந்த நூலினுடைய பெருமை சொல்வதற்காக சொன்னார்கள். அவ்வளவு சிவபெருமானே போர் அடிக்காமல் படிக்கிற புஸ்தகமாம் அது. அதை கையில் வச்சுக்கொள்ளுவாராம். ஊழிக்காலம் என்பது நீண்ட காலம் எல்லாவற்றையும் ஒடுக்கி வைத்து விட்டு இருப்பான். அந்த ஒடுக்க காலத்தில் என்ன நடக்கும் என்றால், இப்போ ஒரு 90 விழுக்காடு பக்குவத்துக்கு ஒரு ஆன்மா வந்துட்டு வைங்க, ஊழிக் காலத்தில் ப்ரமோஷன் கொடுத்து விட்டுருவார், அப்படி தான் பண்ணுவார். அதை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள். அப்போது இந்த மூன்று ஓய்வு இருக்கிறதே, அன்றாட ஓய்வு, நித்திரை, கொஞ்சம் பெரிய ஓய்வு, சனி ஞாயிறு லீவு, சாட்டர்டே சண்டே லீவு ஓய்வு, மரணம், ஒரு மாதம் டீ முடிஞ்சோடனே லீவு தருகிற லீவு தான் இந்த டேர்மில் எங்களுக்கு டேர்ம் லீவு தான் ஊழிக்கால ஓய்வு. எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சுட்டு இருந்துருவார், மாயையும் தனக்குள்ளே ஒடுக்கி வச்சுருவார். இப்படி கருணையோடு கடவுள் வேலை செய்விக்கிறான். ஏன்னா வேலை அவன் ஒன்றும் விரும்பி செய்யலை, நீ உண்டாக்கி கொண்ட வேலை, உன் வேலையை உன்னை கொண்டு தான் முடிக்க வேணும், ஒரே தான் முடித்தா ஆன்மா களைச்சிப்போமே என்பதற்காக இறைவன் இப்படி பகுத்து கொடுப்பான். அந்த வகுப்பு இந்த பிறவிக்கு இவ்வளவும் தான் நீ செய்ய வேணும் என்று வகுத்தது இருக்கிறதே, அதற்கு பெயர் தான் நியதி தத்துவம் என்று பெயர். இப்போ கொஞ்சம் நீங்கள் பிளாக் போர்ட் பார்த்து கொள்ளலாம். சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை இவ்வளவும் ஒரு பக்கத்து சுத்தமாயிலிருந்து இறங்கின சிவ தத்துவங்கள். இப்போ அசுத்தமாயிலிருந்து ஆன்மாவை தயார் பண்ணுகிறார், அதிலே முதல் இவ்வளவு வேலை செய்ய வேணும் என்று நியமிக்கிறார், அது நியதி. அந்த வேலையை இவ்வளவு காலத்துக்குள்ளே செய்ய வேண்டும் என்று நியமிக்கிறார், அதுதான் கால தத்துவம். இப்போ வேலையும் நியமிச்சாச்சு, காலமும் நியமிச்சாச்சு, இனி அடுத்தது என்ன செய்ய வேணும், வேலைக்காரனை எழுப்பி விட வேண்டும். அவர் என்ன மாதிரி கிடக்கிறார், பாடான நிலையிலே தூக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு ஒன்றுமே தெரிய இல்லை. இப்போ என்ன செய்வார், அந்த உயிரை கடவுள் சாடையா தட்டி விடுவார், தூக்கத்தில் இருக்கிறவனை கலைச்சு விடுவார். இப்படி கலைச்சு விடுறதுக்கு பெயர் கலை தத்துவம் என்று பெயர். இப்படி தட்டி விட்டோடனே இந்த தத்துவத்தை கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி வீணாக மிரட்டி வச்சுருக்கிறார்கள் பாருங்கள். இப்போ இது நாம் வந்த சிஸ்டம் சொல்கிறேன், அவ்வளவுதான். இந்த உயிரத்தை கலைச்சு விட்டோடனே ஆன்மா ஒரு மெல்லிய இயக்கம் வந்து விட்டது, உரத்துக்கு இதில் இருக்கிற தட்டி விட்டன மாதிரி. இப்படி வந்த உடனே அடுத்தது என்ன வரும், நீதி வந்தோடனே அடுத்தது நித்திரை கொஞ்சம் போனோடனே அறிவு வரும். தூங்கி கொண்டிருக்கிற பையனை அம்மா எழுப்புறா, இப்போ எழுப்பினோடனே கொஞ்சம் அவனுக்கு செயல் வந்து விட்டது, கையை கை எப்படி ஆட்டுவான், ஆட்டினோடனே அறிவு வரும், முடிச்சுட்டான், நான் யாருன்னு எப்போ வந்துடும். அடுத்தது என்ன கேட்பான், அம்மா பெட் காஃபின்னுவான், அதுக்கு பேர் இச்சை. முதல் எழும்புவது கலைப்பது இருக்கிறதே, அது வித் கலை தத்துவம் என்று சொல்கிறோமே, அது என்னவென்று கேட்டால் கிரியா தத்துவம். கிரியையை தூண்டி விட்டுருவான் ஆன்மா, அதுவரையும் கல்லு போல இருந்ததனுடைய ஆன்மாவினுடைய கிரியையை தூண்டிடுவான். கிரியை தூண்டுப்பட்ட உடனே வித்தை தூண்டுப்படும், அறிவு தூண்டுப்படும், அறிவு தூண்டுப்பட்ட உடனே ஆசை தூண்டுப்படும். தூக்கமாக கிடக்க மாட்டோம், ஒரு தொல்லையும் கிடையாது. தூக்கத்தால் கொஞ்சம் எழுப்பி விட்டுட்டோமா இருந்தா அப்படி முடிச்சு கிழிச்சு பார்ப்பான், அதுக்கு பிறகு காப்பியை கொண்டா சாப்பாட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்ட்டு கேட்பான். அதனால சில பேர் சில அம்மா மாதிரி பிள்ளைகளை வேலை முடிய மட்டும் எழுப்புறதில்லை, ஏன்னா இவனுக்கு இவன் கஷ்டத்தை நாம் அனுபவிக்கணும். இது மூன்றும் வருகிறது அல்லவா. அதுபோல பாடானமாக கிடந்த ஆன்மாவை ஆண்டவன் அசைத்து விட்டோனே, கலைத்து விட்டவுடனே அதற்கு ஒரு அறிவு வருகிறது. அதற்கு கலைத்து கலைப்பதற்கு பெயர் கலாதத்துவம் என்று பெயர். அதற்கு பிறகு அதற்கு அறிவு வருகிறது, அதற்கு வித்தை தத்துவம் என்று பெயர். வித்தை தத்துவம் வந்தவுடனே அதற்கு ஆசை வருகிறது, விருப்பம் வருகிறது, அதற்கு அராக தத்துவம் என்று பெயர். இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க, காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சு தத்துவங்களும் தோன்றும். திரும்பி சொல்லட்டுங்களா, காலம் வேலை செய்கிற வேலை ஒழுங்கு நியதி, அதை அதுக்குரிய காலம், முதல் காலம், அதுக்கு பிறகு நியதி, அதற்கு பிறகு வித்தை, அதற்கு பிறகு கலை, அதுக்கு பிறகு வித்தை அராகம், அஞ்சும் தோன்றின உடனே இப்போ ஆன்மா செய்ய வேண்டிய வேலை நியமித்தாகிவிட்டது, காலம் நியமித்தாகிவிட்டது, அதனுக்கு அறிவு வந்துவிட்டது, செயல் வந்துவிட்டது, அறிவு வந்துவிட்டது, விருப்பம் வந்துவிட்ட உடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறது. பாருங்கள், ஏதோ ஒரு சினிமா படம் பார்த்த ஞாபகம், ஒருத்தன் கண்ணுக்கே தெரிய மாட்டான், அப்படி ஒரு படம் வந்தது இல்லை, இங்கிலீஷ்லேயும் வந்தது தமிழ்லேயும் வந்தது. ஏதோ இதில் உருவம் தெரியாமல் போயிடுவான், சட்டையை போட்டால் அவனுடைய வடிவம் தெரியும், அப்படி தெரியும் இல்லைங்க. அது ஆள் கண் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாதனுக்கு சட்டையை போட்டவுடனே ஒரு வடிவம் தெரியும் அல்லவா. இப்போ ஆன்மாவுக்கு இந்த அஞ்சும் பூட்டினோடனே ஒரு சட்டை போட்ட மாதிரி ஆயிட்டுது ஆன்மாவுக்கு. அப்படி போட்ட மாதிரி வந்த அந்த ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர், புருஷன் என்று பெயர். திரும்ப சொல்கிறேங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சும் பூட்டினோடனே ஆன்மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூக்கும வடிவம் வருகிறது. இந்த அஞ்சும் பூட்டினோடனே வடிவு வருவதனாலே இந்த அஞ்சுக்கும் என்ன பெயர் வைத்தார்கள், பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர் வைத்தார்கள். கஞ்சுகம் என்றால் ஆடை, கஞ்சுகம் என்ற சொல்லு எல்லாம் சொல்லுத்தான் பிரச்சனை, வேறொரு பிரச்சனை. கஞ்சுகம் என்றால் ஆடை. ஆன்மாவுக்கு இந்த அஞ்சையும் பூட்டினோன்னு உடுப்பு போட்ட மாதிரி வந்துட்டுது ஆன்மாவுக்கு இந்த பஞ்ச கஞ்சுகத்தை. இதுக்கு பஞ்ச கஞ்சுகம்னா அஞ்சு உடுப்பு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதை போட்டனோனா ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வந்தது அல்லவா, அந்த வடிவத்துக்கு புருடன் என்று பெயர். இனி இவர் இயங்க வேண்டும், அந்த இயங்குவதற்கு ஒரு மாயை வேண்டும், அதற்கு பிரகிருதி மாயை என்று பெயர். இப்போ திருப்பி சொல்கிறோம் பாருங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இந்த இவ்வளவும் வந்தவுடனே ஆன்மா இப்போ படி வேலை செய்கிறதுக்கு கண்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாகி விட்டார். மாணவனை தயார்படுத்தியாச்சு, எழுப்பியாச்சு, அவனுக்கு முதல் சிலபஸ் போட்டாச்சு, அவர் படிப்பிக்க வேண்டிய காலம் போட்டாச்சு, அவரை எழுப்பியாச்சு, அவருக்கு அறிவு வந்து விட்டது, இப்போ அவருக்கு ஆசை வந்து விட்டது படிக்கிறதுக்கு. அப்போ சட்டையெல்லாம் போட்டார், கிளாஸில் கொண்டு போய் இருத்தியாச்சு, மாயை எல்லாம் போட்ட உடனே புருட தத்துவம் வந்து மாய தத்துவம் வந்தோடனே இந்த ஏழும் ஆன்மாவினுடைய அறிவை பூரணப்படுத்துகிறது. அதனால இந்த ஏழுக்கும் வித்யா தத்துவம் என்று பெயர். சிவ தத்துவம் அஞ்சு, இறைவன் தன்னை தயார்படுத்தி கொண்டது அஞ்சு, ஆன்மாவை தயார்படுத்தியது ஏழு, அது வித்யா தத்துவம் ஏழு. இனித்தான் ஆன்மா இயங்க போகிறது, அதற்கு இன்னொரு மாயை, அதற்கு பிரகிருதி மாயை என்று நான் சொன்னேனே, அந்த மாயை வந்துவிட்டது. அதற்குள்ளே இறைவன் என்ன கொடுக்க போகிறான் என்றால் தனு கரண புவன போகம் என்ற அவலத்தையும் கொடுக்க போகிறான். எல்லாம் சொல்லுத்தான் மிரட்டுமே தவிர விஷயம் ஒன்று. தனு என்றால் ஒரு உடம்பு, தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அதில் பூட்டப்பட்டிருக்கிற கருவிகள், அவ்வளவுதான். ஒரு உடம்பை கொடுத்து ஆன்மாவை அந்த உடம்புக்குள்ளே போடுவான், உடம்புக்குள்ளே போட்டுட்டு இப்போ அந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருந்து விஷயங்களை அனுபவத்துக்கு விஷயங்களை கொண்டு வர வேண்டுமானால் அதுக்கு உடம்பில் கருவிகள் பூட்ட வேண்டும். அப்போ இந்த உடம்பில் கருவிகளை பூட்டுவான், கருவிகளை பூட்டியாச்சு. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு உடம்பு வந்துட்டது, அதில் கருவிகள் பூட்டியாச்சு. உடம்பு கருவிகள் பூட்டினோடனே இயங்க தயாராகிவிடும். உடம்பு எங்கே நின்று இயங்குவது, அவனவன் அனுபவ கண்மத்துக்கு ஏற்ப ஒரு புவனத்தை கொடுப்பான். அதான் நான் எப்பவும் சொல்கிறது, எந்த புவனத்தில் பிறந்தியோ அதுதான் உன்னுடைய கண்ம அனுபவத்துக்குரிய புவனம், முடிஞ்சவரை அதை மாற்றாமல் இரு. அவனவன் அமெரிக்காவில் காசு வருது, லண்டனில் காசு வருதுன்ட்டு அங்கங்கே போடுறான், ஆனால் இறைவன் உனக்கு இதுதானே புவனம் என்று படைத்தான், அதில் இருந்து நீ அனுபவிக்கிறது தான் நல்லது. இது நான் சொல்கிறது தத்துவமான விஷயம், என்னை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க, உலகியல்ல. ஆனால் நான் சொல்கிறது உண்மை. அப்போது அடுத்ததாக அது நின்று இயங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். உடம்பும் கருவியும் வந்தால் போதாது, அந்த அனுபவங்களை பெற ஒரு இடம் வேண்டும் அல்லவா, அந்த இடத்துக்கு புவனம் என்று பெயர். அந்த புவனத்திலே அவனவனுக்கு கிடைக்கிற இன்ப துன்ப அனுபவங்களுக்கு போகம் என்று பெயர். இப்போ புரியுதுங்களா? காலம் என்ன, தனு கரண புவன போகம், இது நாளையும் கொடுத்தா ஆன்மா இயங்க தொடங்கும். இனி ஆன்மா இயங்குவதற்கான தத்துவங்கள் வர வேண்டும். இப்போ திரும்பி சொல்கிறேன், இறைவன் இயங்குவதற்கான தத்துவம் அஞ்சு, ஆன்மா இயங்குவதற்கான தத்துவம் ஏழு. எத்தனை ஆச்சு, ஏழும் அஞ்சும் பன்னிரெண்டு, 36 போனால் இன்னும் 24 தத்துவம் வந்தால்தான் உயிர் தனுகர்ண புவன போகங்களை பெற்று இயங்கலாம். அப்படி உயிர் இயங்குவதற்கு தோன்றப்போகிற தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் என்று பெயர். இப்போ நான் சொல்கிறது பண்ணிங்களா, இந்த 24, இந்த 7, இந்த 5 சேர்ந்தால் 36 தத்துவம். இது நான் மேலே இருந்து கீழே வர்ற ஒழுங்கு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் இப்போ இருக்கிறது இந்த 36வது தத்துவத்தில். நாங்கள் என்ன செய்ய வேணும்? இறை அனுபவத்தாலும் நம்முடைய வைராக்கியத்தாலும் ஒவ்வொரு தத்துவமாக ஏறி 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 போய் 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 36 தத்துவமும் கடந்து விட்டோமானால் அதற்கு முத்தி நிலை என்று பெயர். அதெல்லாம் இப்போ சாத்தியமாகுமா சார் என்றால் சாத்தியமாகும். நம்பிக்கை தான் எல்லாத்திற்கும் காரணம். இப்போ மிச்ச 24 தத்துவம் சொல்ல வேணும். சாமி எங்களை விட்டுருங்க சாமி, நீங்கள் கெஞ்சுறது புரிகிறது. இன்றைக்கு இந்த அளவிலே போகும். ஆத்ம தத்துவத்தை அது கொஞ்சம் நுட்பமாக விளங்க வேண்டியது அடுத்த முறை சொல்கிறேன். அதோட தத்துவம் முடிஞ்சுது. இதை ஏன் திருக்குறளிலே சொன்னேன் என்பதை முடிந்தால் நாளைக்கு அல்லது அடுத்த வகுப்பிலே சொல்லி முடிப்பேன். இது தெரிந்தால்தான் நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை, நம் தமிழினுடைய அடிப்படை தெரியும். இப்போ பாருங்கள், நாங்கள் எங்கே தோன்றினோம், எங்கே வந்தோம், எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், ஒன்றும் புரியாத ஒரு 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 கொஞ்சம் மட்டும் சிந்தனை அப்படியே அங்கால போச்சதாக இருந்தால் பயம் வந்துடுது சார். நான் யார், எனக்கு தெரியலே, எங்கேயோ பிறந்து, எங்கேயோ இருந்து, எங்கேயோ படித்து, இங்கே வந்திருந்து இப்போ வகுப்பு நடத்தி கொண்டிருக்கு, இதெல்லாம் என்ன என்ன எதனாலே நடக்கிறது? அப்போ எனக்கு எங்கேயோ ஒரு கணக்கு யாரோ வச்சிருக்கிறான், அந்த கணக்கு என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறது. அது மாதிரி அதே போல் ஒரு கணக்கு உங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறது. இதெல்லாம் யார் போட்டார் என்றால் இது படித்தா தான் தெரியும். இல்லாவிட்டால் ஏதோ இருட்டிலே குரு என்ன இருட்டு அறையில் குருட்டு கிழவன் இருந்த மாதிரி தான் இருக்கிறோம். துன்பம் கண்டால் அழுகிறோம், இன்பம் கண்டால் சிரிக்கிறோம். ஏன் துன்பம் வந்தது என்று தெரியவில்லை. ஏன் பெரிய அறிவாளிகள் என்று நம்மை நாம் சொல்லிக் கொள்கிறோம். எனக்கு ஏன் துன்பம் வந்தது எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஏன் துன்பம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை, எப்படி நாம் வந்தோம் என்று தெரியவில்லை, நாம் ஆர் என்று தெரியவில்லை, ஏன் தூங்குகிறோம் என்று தெரியவில்லை, ஏன் மரணிக்கிறோம் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் தெளிவுபட தங்களுடைய ஞான காட்சியினாலே அவர்கள் சொன்னார்கள். இப்போ 36 தத்துவத்திலே 12 தத்துவம் படித்து விட்டோம். மற்றைய 24 தத்துவத்தையும் நாளை படிப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.